பாசு ரமணன் அவர்களின் முன்னோடி பகுதியில் சேப்ப நரசிம்மலு நாயுடு. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எழுத்தாளர், பதிப்பாளர், பத்திரிகையாளர், சொற்பொழிவாளர், சமூக சேவகர் என பல தளங்களில் இயங்கியவர் சேலம் பகடால நரசிம்மலு நாயுடு. இவர் April 12, 1854 அன்று ஈரோட்டில் அரங்கசாமி நாயுடு லட்சுமி அம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். இயற்பெயர் பாலகிருஷ்ணன். தாத்தா நரசப்ப நாயுடு மிகவும் புகழ்பெற்று விளங்கியதால் இவரது இயற்பெயர் மறைந்து தாத்தாவின் பெயரை நிலைத்து நரசிம்மலு நாயுடு ஆனார். திண்ணைப்பள்ளியில் துவக்க கல்வி பயின்றார். தாய்மொழியான தெலுங்கை முதற் பாடமாக படித்தார். பின்னர் மாவட்ட அரசு பள்ளியில் பள்ளி கல்வியை நிறைவு செய்தார். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம் என மூன்று மொழிகளிலும் வல்லவரானார். நூலகங்களுக்கு சென்று படித்து சமயம், தத்துவம், வரலாறு, இலக்கியம், யாப்பு என அனைத்திலும் தேர்ந்தார். அந்த சிறு வயதிலேயே கட்டுரை எழுதி பத்திரிகைகளுக்கு அனுப்ப அவை தினவர்த்தமானி, அமிர்த வச்சனி, கஜன மனோரஞ்சனி, பிரமதீபிகை போன்ற அக்காலத்தின் புகழ்பெற்ற இதழ்களில் வெளியாகின. 8 வயது எத்திராஜம்மாளுடன் 14 வயது நரசிம்மலு நாயுடுவிற்கு திருமணம் நிகழ்ந்தது. சில காலம் மருத்துவ உதவியாளர், மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர், ஆசிரியர் போன்ற பணிகளை செய்து வந்தார். 1877 சேலத்தில் சுதேசாபிமானி என்னும் இதழை துவக்கினார். சேலம் மாவட்ட பூமி சாஸ்திர கிரந்தம் என்பது இவரது முதல் நூலாகும். பள்ளி ஆசிரியராக பணியாற்றிய இவர் மாணவர்களின் கணித அறிவு மேம்படும் பொருட்டு சிறந்த கணிதம் என்னும் நூலை எழுதினார். நகராட்சி ஆணையராக இருந்த ஸ்மால் துரை சேலம் பகடால நரசிம்ம நாயுடுவின் உயர்வில் பெரிதும் அக்கறை கொண்டிருந்தார். அவரது திறமை அறிந்து ஊக்குவித்த துரையின் ஆதரவுடன் சேலம் பெண்கள் பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்து பணியாற்றினார். அப்பள்ளி மாணவிகளுக்காக நீதி கொம்மி என்னும் நூலை எழுதினார். நடுவில் சில மாதங்கள் ஸ்ரீரங்கத்தில் வசிக்க நேர்ந்ததால் அக்காலகட்டத்தில் ஸ்ரீரங்க ஸ்தல பூஷணி என்ற இதழை துவங்கி நடத்தினார். 1879 சேலத்திலிருந்து கோவைக்கு குடிபெயர்ந்த போது கோயம்புத்தூர் அபிமானி என்னும் இதழை துவங்கினார். ஒரே காலகட்டத்தில் வெவ்வேறு இடங்களிலிருந்து 3 இதழ்களை நடத்திய பெருமை இவருக்கு உண்டு. இவர் தனது இதழ்களில் தயவு தாட்சியம் இல்லாமல் தவறு செய்பவர்களை பற்றி ஆதாரத்துடன் எழுதினார். இதனால் மக்கள் ஆதரவு பெருகியது. ஆனால் அதிகாரிகளின் எதிர்ப்பு உண்டானது. அவர்களால் எதிர்ப்பு, வழக்கு, விற்பனையில் நஷ்டம் வந்த போதும் அஞ்சாது நடத்தினார். ஆனாலும் தொடர் நஷ்டம் உள்ளிட்ட சில காரணங்களால் இதழ்களை நிறுத்த வேண்டியதாயிற்று. அதனால் கோவையில் கலாநிதி என்னும் பெயரில் சொந்தமாக ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவினார். 1881 கோயம்புத்தூர் கலாநிதி என்னும் இதழை தொடங்கினார். இவ்விதழிலும் மக்களின் இடர்களை கண்டும் காணாத அதிகாரிகளின் செயல்பாடுகளை கடுமையாக சாடினார். மதமாற்ற அக்கிரமங்களையும் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி கொண்டு செயல்பட்டதையும் ஆதாரத்துடன் எழுதினார். அதனால் அதிகாரிகள் இவருக்கு எதிராயினர். ஆனாலும் மக்கள் ஆதரவு இருந்தது. வாரம் இருமுறை வெளிவந்த முதல் பத்திரிகை இவரது கலாநிதி தான். அதில் பெண் முன்னேற்றம், சமூக விடுதலை, பெண் கல்வி, சமயம் குறித்து ஆங்கிலத்திலும் தமிழிலுமாக தொடர்ந்து பல விழிப்புணர்வு கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். கோவையில் பிரம்ம சமாஜ கிளையை தோற்றுவித்தார். அதன் மூலம் சமூக நற்பணிகளை செய்தார். இவர் எழுதியிருக்கும் கோயம்புத்தூர் ஜில்லா பூமி சாஸ்திர கிரந்தம் என்ற நூல் குறிப்பிடத்தக்க ஒன்று. விவசாயம் பற்றி ஆராய்ந்து சில நூல்களை இவர் எழுதியிருக்கிறார். அதுவும் 1900 விவசாயம் பற்றி முதன் முதலில் நூல் எழுதிய முன்னோடு இவர்தான். விவசாய சாஸ்திரம் என்ற தலைப்பில் 2 பாகங்கள் கொண்ட நூலை இவர் எழுதியிருக்கிறார். குடியானவர் கஷ்டதசை, எருவை காக்கும் விதம், விவசாய பழமொழிகள் போன்ற நூல்கள் குறிப்பிடத்தகுந்தவை. பெண் விடுதலைக்காக பாடுபட்ட முன்னோடியான இவர் அவர்களுக்காக பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்தார். பிரம்ம சமாஜ கொள்கைகளை பின்பற்றியவர் என்பதால் அச்சமாஜத்தின் மூலம் பெண் கல்வி மற்றும் வாழ்க்கை நலனுக்காக பணிகள் செய்தார். சென்னை மகாஜன சபாவின் செயலாளராக பணியாற்றிய இவர் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் மேல்நிலை அடைய உதவினார். அவர்களுக்காக உண்டு உறைவிட பள்ளி ஒன்றையும் அமைத்து நடத்தினார். சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாக திகழ்ந்தவர் நரசிம்மலு நாயுடு. கோவை நகரை நிர்மாணித்ததில் இவருக்கு முக்கிய பங்குண்டு. தமிழகத்தின் மான்செஸ்டராக கோவை உருவாக இவரே முழுமுதற் காரணம். கோவையின் முதல் பஞ்சாலை அமைந்தது இவரது முயற்சியால்தான். அதற்காக தனது நிலத்தின் ஒரு பகுதியை தந்து உதவினார். கரும்பிலிருந்து சர்க்கரை தயாரிக்கும் முதல் ஆலையை போத்தனூரில் அமைத்ததும் இவரே. கோவையின் புகழ்பெற்ற விக்டோரியா ஹால் எனப்படும் டவுன் ஹாலை கட்டியவர் இவர்தான். விக்டோரியா மகாராணியின் 50ஆம் ஆண்டு ஆட்சி விழாவை முன்னிட்டு இவர் கட்டியது அந்த மண்டபம். காங்கிரஸ் மீது அபிமானம் கொண்டிருந்தார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரசின் கிளையை ஏற்படுத்தி அதன் செயலாளராக பொறுப்பு வகித்தார். அக்காலத்தில் அங்கே தண்ணீர் பிரச்சனை அதிகம் இருந்தது. அதனை தீர்க்க வெள்ளியங்கிரி மலை அருகே உள்ள எலிவால் மலைச்சாரலிருந்து பாயும் முத்திக்குளம் நீரை நொய்யல் ஆற்றில் திருப்பி விடுவதற்கான முயற்சியை மேற்கொண்டார். ஆங்கிலேய அதிகாரிகளால் பாராட்டப்பட்ட அத்திட்டமே பிற்காலத்தில் சிறுவாணி திட்டம் உருவாக வழிவகுத்தது. கோவை மக்களின் நீண்டகால தண்ணீர் பஞ்சமும் நீங்கியது. அந்த வகையில் கோவையின் வளர்ச்சிக்கு வித்திட்ட மேதைகளுள் ஒருவர் நரசிம்ம நாயுடு என்பதில் ஐயமில்லை. இதழியல் பணி, சமூக பணி இவற்றோடு நரசிம்மலு நாயுடு செய்த எழுத்து பணியையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். சமயம், தத்துவம், வரலாறு, இசை என்ற பல தலைப்புகளில் இவர் நூல்கள் எழுதியிருக்கிறார். சேலம் டவுன் ஸ்கூல், சிந்து, பிரம்ம சமய சரித்திர கீர்த்தனைகள், கோயம்புத்தூர் கோதையர் கொம்மிகள் உள்ளிட்ட நூல்கள் அவற்றுள் குறிப்பிடத்தகுந்தவை. இசை பற்றி விரிவாக ஆராய்ந்து சரித்திர சங்கிரகம் என்ற நூலை எழுதினார். தென்னிந்திய சரித்தம், பலிஜவாறு புராணம், பலிஜா நாயுடு சமூக வரலாற்று நூல், ஆரிய தர்மம், இந்து பைபிள் உள்பட 90க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர். தமிழில் பயண இலக்கியம் பற்றி எழுதிய முன்னோடி எழுத்தாளர். இவர் எழுதியிருக்கும் ஆரியல் திவ்ய தேச யாத்திரை என்னும் நூல் குறிப்பிடத்தகுந்தது. 1889 வெளியான இந்நூலில் காசி, கயா, கல்கத்தா, பூரி, அயோத்தி, டெல்லி, அமிர்தசரஸ், ஆஜ்மீர், உஜ்ஜயினி போன்ற நகரங்களுக்கு தான் மேற்கொண்ட யாத்திரையின் பயணத்தடம், தங்குமிடம், ரயில் வசதி, உணவு போன்ற வசதிகள் குறித்து மிக விரிவாக அந்நூலில் விளக்கியிருக்கிறார். அங்குள்ள மனிதர்கள், சந்தித்த நபர்கள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என பல செய்திகளை சுவாரஸ்யமாக இதில் விளக்கியிருக்கிறார். காசி பற்றிய வர்ணனை இது. அசி முதல் வருணை வரைக்கும் மத்தியில் 1000-2000 பிராமணர்கள் வரையில் அந்த கட்டங்களில் விசுப்பலகையை போட்டுக்கொண்டும் குழைகளின் நிழலிலிருந்து கொண்டும் உபச்சார திரவியங்களான சந்தன புஷ்ப விபூதி கோபி சந்தனங்களை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் அன்னியில் கெங்காபுத்திரர்கள், காட்டியர்கள், டானியர் என்ற பஞ்ச திராவிட பஞ்ச கெவுடாள் முதலான பிராமண யாசகர்கள் 10-15,000 பெயர்கள் வரையில் இருக்கிறார்கள். இந்த கட்டங்களில் எங்கு பார்த்த போதிலும் ஆயிரக்கணக்கான ஸ்நானம் செய்கிறவர்களும் சுவாமி தரிசனத்திற்கு உயர்ந்திருக்கும் படிக்கட்டுகளில் ஏறி போகப்பட்டவர்களுமான ஜனங்களின் காட்சி வெகு வினோதமாக இருக்கிறது என்கிறார். இந்த நூலின் 2ஆம் பாகமாக தட்சிண இந்தியா சரித்திரத்தில் 1919 தென்னாட்டு யாத்திரை அனுபவங்களை தொகுத்து தந்திருக்கிறார். சென்னையின் வரலாறு, அப்பெயர் வர காரணம், மதராஸ் என்ற பெயர் பெற காரணம், சென்னையின் புகழ்பெற்ற இடங்கள், மக்கள் தொகை, ஆலயங்களின் சிறப்புகள் போன்றவற்றையும் நூல் பேசுகிறது. சென்னை மட்டுமல்லாது தமிழகத்தின் பல நகரங்களின் ஆலய பெருமைகளை இந்நூலில் விளக்கியிருக்கிறார். சான்றாக இன்றைய திருவள்ளூரின் அக்கால பெயர் திரு எவ்வுளூர். அதுபோல திருத்தணியின் பழைய பெயர் செருத்தணி. முருகன் சூரபத்மனோடு நடத்திய யுத்தம் முடிந்து செரு தணிந்து ஓய்வெடுத்ததால் இப்பெயர் என்று குறிப்பிடுகிறார். பெங்களூருக்கு அப்பெயர் வர காரணம் மொச்சை மிகுதியாக விளைந்ததுதான் என்கிறார். மொச்சை என்பது பேங்கில், கோணிமுத்தூரே கோயமுத்தூர் ஆகியிருக்கிறது என்கிறார். வரலாற்று கருவூலங்களாக இவரது நூல்கள் அமைந்துள்ளன. நரசிம்மர் நாடுவிற்கு பெருமையையும் எதிர்ப்பையும் ஒரே சமயத்தில் தந்த நூல் இந்து பைபிள் என்னும் ஆசிரியர் சத்திய வேதம். பைபிள் என்று பெயர் சூட்டப்பட்டிருப்பதற்காக எதிர்ப்பையும் வேதம், வேதாந்தம், உபனிஷத் ஆகியவற்றிலிருந்து தொகுத்து தந்திருப்பதால் பாராட்டையும் பெற்ற நூல் இது. திவான் பகதூர், எஸ் சுப்பிரமணிய ஐயர், தமிழறிஞர் சி வே தாமோதரம் பிள்ளை, ஜெயராம் பிள்ளை, வெங்கட்ராம ஐயங்கார் உள்ளிட்ட அறிஞர்களால் பாராட்டப்பட்ட இந்த நூலை தி ஹிந்து, இந்தியன் சோசியல் ரிஃபார்மர், சித்தாந்த தீபிகை, த மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் உள்ளிட்ட இதழ்களும் பாராட்டி இருக்கின்றன. வேதங்களிலிருந்து சிறந்த கருத்துக்களை எடுத்து அவற்றின் தமிழ் மொழிபெயர்ப்பையும் கூடவே நீண்ட விளக்கத்தையும் இந்த நூலில் அளித்திருக்கிறார். வேதங்கள், வேதங்களின் பிரிவுகள், உபனிஷத்துகள், அவற்றின் பிரிவுகள், சிறப்புகள் போன்றவற்றை விளக்கும் வகையில் இந்த நூல் அமைந்துள்ளது. நூலின் அத்வைத சித்தாந்த சார வினாவிடை நூல் என்னும் பகுதியில் அத்வைதம் பற்றி, பிரபஞ்ச மாயை பற்றி, உலகம் பற்றி, உலகை படைத்தவனான ஈஸ்வரன் பற்றி பல கேள்விகள் எழுப்பப்பட்டு விடை காணப்பட்டிருக்கின்றன. கூடவே விசிஷ்டாத்வைதம், துவைதம் குறித்தும் இந்நூலில் ஆராயப்பட்டுள்ளது. பல்வேறு சமயங்களையும் மதங்களையும் ஆராய்ந்து அவர் எழுதியிருக்கும் மத விருட்சம் குறிப்பிடத்தகுந்ததாகும். பல்வேறு மதங்களை ஆராய்ந்து மிக விரிவாக எழுதப்பெற்ற முதல் சமய தத்துவனூ அதுதான். மகன் மகள் ஆகியோர் அடுத்தடுத்து இறந்தது இவரை வெகுவாக பாதித்தது. மெல்ல அதிலிருந்து மீண்டு நூல்கள் எழுதுவதிலும் சமூக பணிகளிலும் கவனம் செலுத்தினார். தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கான மேடைகளில் உரையாற்றிய பெருமையுடையவர் இவர். பிரசங்க சாரகம் என்று போற்றப்பட்டவர். தமிழ் இதழியலின் முன்னோடி என்றும் இவரை சொல்லலாம். இவர் வாழும் போதே இவரது வாழ்க்கை வரலாற்றை ஜி எம் வெங்கட்ராம நாயுடு எழுதி வெளியிட்டார். பிரம்ம சமாஜ கொள்கைகளில் இவருக்கிருந்த பற்று அளவிடற்கரியது. தனது உயிரில் இவர் அடியக்கண்ட எனது சொத்துக்களையும் அவற்றின் வருமானத்தையும் கொண்டு கல்கத்தா சாதாரண சமாஜ சாதனாச்சிரமத்தைப் போல கோயம்புத்தூர் நரசிம்மல நாயுடு பிரம்ம சாதனாச்சிரமம் என்ற பெயரால் ஒரு தர்மத்தை எனது தோட்ட பங்களாவில் ஸ்தாபிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். வாழ்வாங்கு வாழ்ந்த இவர் ஜனவரி 21, 1922 அன்று காலமானார். இன்றளவும் இவர் பெயரால் கல்வி நிறுவனங்களும் சேவை அமைப்புகளும் அறக்கட்டளைகளும் சிறப்புடன் கோவையில் இயங்கி வருகின்றன. தமிழர்கள் என்றும் நினைவில் வைத்திருக்க வேண்டிய முன்னோடி சேலம் பகடால நரசிம்மலு நாயுடு. தகவல் உதவி நரசிம்மலு நாயுடு எழுதிய இந்து பைபிள் மற்றும் சிற்பி பாலசுப்பிரமணியம் எழுதிய இந்திய இலக்கிய சிற்பிகள். சேப்ப நரசிம்மலு நாயுடு. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.